రాధే కృష్ణ. శ్రీమతే రామానుజాయ నమః. యో నిత్యం అచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తతితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్ భగవదోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రబద్ధే. மகாத்மாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலே இந்த ஜீவர்களை ரட்சிக்கிறார்கள். சில மகாத்மாக்கள் கவனிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கடுமையா நடந்துக்கிறார்கள். சில மகாத்மாக்கள் ரொம்ப சௌலபியமா இருக்கார்கள். சில மகாத்மாக்கள் ரொம்ப ரகசியமா இருக்கார்கள். சில மகாத்மாக்கள் தங்களை வெளிக்காட்டிக்கிறதே கிடையாது, ஆனாலும் தன்னுடைய கிருபையினாலேயே கடாட்சத்தினாலேயே ஜனங்களுக்கு நன்மை பண்றார்கள். இப்ப சுகபிரம்ம மகரிஷி எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா பைத்திய மாதிரி அலைஞ்சுட்டு இருந்தார். ஆனா அவருடைய ஒரு பார்வையிலேயே பல பேருக்கு நல்ல கதி கிடைச்சது. சுகபிரம்ம மகரிஷி ஸ்வயம் மகாத்மா, அவர் பிரம்ம ரிஷி அப்படின்றது பரீட்சித் மகாராஜனுக்கு பாகவதம் அவர் சொன்ன பிறகுதான் பல பேருக்கே தெரிஞ்சது. நம்மாழ்வார் 16 வருஷ கால பரியந்தம் அவர் பாட்டுக்கு புளிய மர பொந்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். சுவாமி விவேகானந்தர் எல்லார்கிட்டையும் பழகி எல்லாரையும் பகவத் விஷயத்துல ஈடுபடுத்தி கொண்டு வந்தார். எத்தனையோ மகாத்மாக்கள் இன்னைக்கும் நம்ம பல ஊர்களில் கவனிச்சு பார்த்தோம்னா யாரிடத்திலையும் பழக மாட்டார்கள், ஆனா பெரிய அனுகிரகம் பண்றதுன்னு ஒண்ணு உண்டு. திருக்கோஷ்டி ஒரு நம்பி கடுமையாகவே இருக்கக்கூடிய ஒரு மகாத்மா, கிட்டத்தட்ட ஒரு வசிஷ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். சாதாரணமா சொல்லுவோம் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் அப்படின்னு. விஸ்வாமித்ரர் ஒவ்வொரு தடவையும் தமம் பண்ணிட்டு வரார். ஒரு தடவை கூட ஒரு பிரம்ம ரிஷின்னு அவர் வாயால சொல்ல மாட்டேங்க, ராஜ ரிஷின்னு வேணா ஒத்துக்கிறார். ஒரு ஸ்திதியில தான் அவர் பிரம்ம ரிஷின்ற ஒரு தகுதி அடைஞ்சுட்டார் அப்படின்னு வசிஷ்டர் ஒத்துக்கிறார். அதனாலதான் சாதாரணமாவே நம்ம சொல்லுவோம் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினா போல அப்படின்னு. ஆத்துல யாராவது தலிகை பண்ணிருக்கா, ஆத்துல இருக்க கணவனோ அப்பாவோ ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்ல, ஆஹா வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினா போலே அப்படின்னு. நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய பலம்னு பாத்துக்கோங்க. ஒரு ஆபீஸ்ல பாஸ் எப்பவுமே ஆஹா ஓகோன்னு சொல்லவே மாட்டார், இன்னைக்கா சொல்லிட்டா வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் போலே அப்படின்னு. அந்த மாதிரி திருக்கோஷ்டியூர் நம்பி ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன். நிஜமாவே அவர் இவ்வளவு தூரம் கடுமையா நடந்ததனாலேயே ராமானுஜ பிரபாவம் லோகத்துல பிரகடனம் ஆயிடுத்து. 18 தடவை போயிட்டு 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 வர்றார் அப்படின்னா லோகத்துக்கான ஒரு நடை. இப்பெல்லாம் பாத யாத்திரை பேரணி இப்படின்லாம் சொல்றாரு இல்லையா, பகவான் ராமன் அயோத்தியாலிருந்து லங்கை நடந்தான் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த மகாத்மா 18 தடவை பெரிய வாகன வசதி இல்லாத ஒரு காலகட்டம். இத்தனைக்கும் அவர் ஜீயர், பெரிய பீடாதிபதி, ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கார். அப்ப எவ்வளவு அனுஷ்டானம் இருக்கும், எவ்வளவு வேலை இருக்கும், ஸ்ரீரங்கத்துல உற்சவம் இருக்கும், இதெல்லாம் கவனிச்சுண்டு நம்பெருமாள் விஷயத்தையும் கவனிச்சுண்டு சிஷ்யர்களையும் கவனிச்சுண்டு இல்ல. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இவர் 18 தடவை போயிட்டு வர்றாரு பாருங்க. அப்ப சிஷ்யாளு கூட சந்தேகம், இவருக்கு பக்குவம் இல்லையோ, இவரை போய் நம்ம குருவா ஏத்துனுட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ, இப்படியெல்லாம் நிறைய யோசனைகள் ஒவ்வொருத்தருக்கும் வரும். உலகத்துல சீதைக்கு கூட அக்னி பரீட்சைன்றது ஒரே ஒரு தடவை தான். ஆனா குருவா இருக்கிறவாளுக்கு, ஆச்சாரிய புருஷாலா இருக்கிறவாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்டேந்தும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அக்னி பரீட்சை நிச்சயமா உண்டு. ஒரே சிஷ்யாலிடத்திலிருந்தே பல தடவை அக்னி பரீட்சையும் நிச்சயமா உண்டு. இதை நான் ஒரு சிஷ்யனாகவும் இருந்து சொல்றேன், ஒரு குருவாகவும் இருந்து சொல்றேன். ஏன்னா சுவாமி விவேகானந்தர்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படியெல்லாம் பரீட்சை பண்ணி பாக்கிறார். எப்படி பரீட்சை பண்ணி பாக்கிறாருன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் படுத்துக்கிற கட்டில அவருடைய அந்த படுக்கைக்கு கீழே பைசா வைக்கிறார் விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் படுத்துட்டு துள்ளி குதிச்சு எழுந்து ஓடி வர்றார். கேட்கிற என்ன இல்ல, என் படுக்கல யாரோ பணத்தை வச்சிருக்காரு அப்படின்னு. அந்த நமக்கெல்லாம் பணம்னு இருக்கா தெரியாது இல்லையா, உறுத்தினா தெரியும். ஆனா அந்த பணத்தினுடைய விஷயம் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தெரிஞ்சதுன்னா பாத்துக்கோங்க. இவ்வளவு பண்ண பிறகு கூட விவேகானந்த இடத்துல விசேஷ பிரீதி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. இதெல்லாம் தான் ஒரு குருவுடைய மகோன்னதம். போக போகத்தான் திருக்கோஷ்டி நம்பியினுடைய அருமை பெருமை நமக்கு தெரியும். ராமானுஜருக்காக அவர் பெரியறது இனிமேல் போக போக தெரியும். அவ்வளவு விசேஷம் திருக்கோஷ்டி நம்பி இவ்வளவு பண்ணியும் கூட ராமானுஜர் அவர் திடமா நம்பினார் பாருங்க. இந்த ஸ்ரத்தை தான் சத்குருவின் இடத்துல ஒவ்வொரு சிஷ்யாளுக்கும் வேணும். இந்த ஸ்ரத்தை இருந்துடுத்து நான் நிச்சயமாகவே பகவான் வழி காட்டி கொடுத்துருவான், காட்சி கொடுத்துருவான். அப்படி 18 தடவை நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், ராமானுஜர் 18 தடவையும் திருக்கோஷ்டி நம்பிய பார்க்க போகும் பொழுதும் ஒவ்வொரு தடவையும் அவர் ஒவ்வொரு வாக்கியம் சொன்னார் அப்படின்னு காண கிடைக்கிறதுன்னு சொன்னேன். அந்த 18 வாக்கியங்கள் என்னன்னு பார்ப்போம். அழகா முதல் தடவை ராமானுஜர் போகும்பொழுது ஆச்சரியமா திருக்கட்சி நம்பிகள் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ரொம்ப அழகா சொல்றார், மோட்சத்தில் இச்சை உடையவனுக்கு சம்சார வித்து நசிக்க வேண்டும் அப்படின்ற முதல் வாக்கியம் இதுதான். மோட்சத்தில் ஆசை இருக்கு அப்படின்னா இந்த சம்சார வித்து நசிக்க வேண்டும். சம்சார வித்து எது தெரியுமா? இந்த சரீரத்தை விதவிதமா சுகம் எல்லாம் அனுபவிக்கிறோம், அடுத்த ஜென்மா போன ஜென்மான்னு தொடர்ந்து கண்டினியூஷனா பெயின் இருக்கு இல்லையா, தொடர்கதை மாதிரி. போதுண்டாப்பா, இனிமேல் பிறவியே வேண்டாம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்ன்ற அந்த ஆசை விட்டு போகணும். இந்த ஜென்மாவை அனுபவிக்காத, அடுத்த ஜென்மாவை அனுபவிக்கணும், இன்னொரு ஜென்மா அடுத்து அனுபவிக்கணும், நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா. இந்த ஜென்மாவோட எல்லா ஆசையும் விட்டு தொலையணும். இதோட திரும்பியும் மறந்தும் எந்த சரீரத்திலையும் மாட்டிக்கப்படாது. இதுதான் சம்சார வித்து, இது அழிஞ்சு போகணும். ரொம்ப அழகா திருமங்கையாழ்வார் சொல்றார், மக்கள் தோற்றக்குழி தோற்றுவிப்பாய் போல் அஞ்சுகின்றேன் அப்படின்னு சார். திரும்பி திரும்பி ஒரு அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில வந்து இந்த உலகத்துல வாழக்கூடிய அந்த நிலைமையை கொடுத்துருவியோன்னு பயப்படுறேன், ஏ பிரபோ காப்பாத்துன்னு திருக்குறுங்குடி நம்பியின் இடத்துல அழகா திருமங்கையாழ்வார் புலம்பரார். அதனால ரொம்ப அழகா திருக்கோஷிய நம்பி சொல்றார், மோட்சத்தில் இச்சை உடையவனுக்கு சம்சார வித்து நசிக்க வேண்டும். அதனால திரும்பி இனிமேல் ஜென்மா வேண்டாம், இதோட போதும். இந்த சரீர முடிவில் மோக்ஷம்னு வரதராஜன் சொன்னார் அல்லவா, அந்த மாதிரி அந்த சரீர முடிவில மோக்ஷம் கிடைச்சிடணும், திரும்ப ஒரு ஜென்மா எடுக்கப்படாது அப்படின்னு ஒரு தீர்மானம் வரணும். இது முதல்ல சொன்ன வாக்கியம், மோக்ஷத்தில் இச்சை உடையவனுக்கு சம்சார வித்து நசிக்க வேண்டும் அப்படின்னு. இது முதல் தடவை கேட்டுட்டு சுவாமி ராமானுஜர் இதையே யோசிச்சுட்டு போறார். அப்ப இனிமேல் ஜென்மா எடுக்கப்படாது ஆச்சரியமா அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிக்கிறார் சுவாமி ராமானுஜர். அழக அடுத்த சந்தர்ப்பத்துல திரும்பவும் 2வது தடவை வரார். 2வது தடவை வரும் பொழுது முதல் வாக்கியத்தினுடைய தொடர்ச்சியாகவே அடுத்த வாக்கியம் சொல்றார், சம்சார வித்து நசித்தால் அகங்கார மமகாரங்கள் விலகும். முதல்ல சொன்னார் மோட்சத்தில் இச்சை உடையவனுக்கு சம்சார வித்து நசிக்க வேண்டும். நசிக்கணும்னா அந்த வித்து அழிஞ்சு போயிடும், அந்த ஆசை விட்டு போகணும். சம்சார வித்து நசித்தால் அகங்கார மமகாரங்கள் விலகும். இந்த இனிமேல் பறக்கப்படாது அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சுன்னா முதல்ல நான் அப்படின்ற அகம்பாவம் அழிஞ்சு போகும், என்னுடையதுன்ற மமகாரம் விட்டு போகும். இருக்கிற நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு போலாம்ப்பா, யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவு குழப்பம் பயம் எதுவுமே வேண்டாம், நான் பெரியவன் இல்லை, எனக்கு எதுவும் உரிமையுடையதில்லைன்னு சொல்லி அந்த அகங்கார மமகாரங்கள் விலகும். சரியா, நம்முடைய அகங்கார மமகாரம் நீங்கிறதுக்கு எது சுலபமான வழினா, இனிமேல் எனக்கு ஜென்மா வேண்டாம், இனிமேல் எனக்கு பந்தம் வேண்டாம், இனிமேல் எனக்கு உலகம் வேண்டாம், இந்த ஜென்மாவோட மூட்டை கட்டிண்டு ஒன்ஸ் வாரால் வைகுந்தம் போய் செட்டில் ஆயிடும். அங்க போயாச்சுன்னா பந்தம் கிடையாது, நீ பெரியவனா நான் பெரியவனா அகம்பாவம் கிடையாது, என்னுடையதுன்னு எது மேலையும் அபிமானமும் கிடையாது. ஏன்னா அங்க சுவாமி இருப்பார், சுவாமிக்கு நம்ம மேல அபிமானம், நமக்கு சுவாமி மேல அபிமானம், மற்றபடி யாரிடத்திலயும் அபிமானம் கிடையாது. அவ நம்மளை கேவலப்படுத்திட்டா அகம்பாவமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, துக்கமும் கிடையாது. சம்சார வித்து நசித்தால் அகம்பாவ மமகாரங்கள் விலகும் அப்படின்னு. அழகா அது ரெண்டாவது வாட்டி கேட்டுட்டாரா, திரும்பி ராமானுஜர் போயாச்சு. மூணாவது தடவை அழகா வரார். ஜோரா வந்த உடனேயே திருக்கோஷ்டி நம்பி சொல்றார், அகங்கார மமகாரங்கள் விலகினால் தேக அபிமானம் நீங்கும். என்னுடையது நான் அப்படின்னு இந்த எண்ணம் போச்சுன்னா தேக அபிமானம் விட்டு போயிடும் இல்லையா. ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி என் படுக்கை, என் இடம், என் உடம்பு, நான் போத்திக்கிறேன், எனக்கு இப்படி படுத்தா கம்ஃபர்டா இருக்கு, இத்தனை யோசனை இருக்கு. தூங்க ஆரம்பிச்ச பிறகு நான்ற ஒரு உணர்ச்சி இல்லை. நான்ற உணர்ச்சி இல்லாதனால என் உடல், இது என் பொசிஷன், இது என் இடம், இது என் படுக்கை, இது எனக்கு சுகம், இது எல்லாம் நம்மளை விட்டுட்டு அழகா விட்டு போயிடுறது. அப்ப ஜோரா தேகாத்ம அபிமானம் விட்டு போயிடுறது இல்லையா, தேக அபிமானம். இது மேல ஒரு அபிமானம் இருக்குல்ல, இந்த சரீரத்து மேல ஒரு அபிமானம் உட்கார்ந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இது போயிடுமா. இதைத்தான் அழகா சொல்லிட்டார், அகங்கார மமகாரங்கள் விலகினால் தேக அபிமானம் நீங்கும். முதல்ல சம்சார வித்து நசிக்கணும் அப்படின்றார். மோட்சத்தில் இச்சை உள்ளவனுக்கு சம்சார வித்து நசிக்க வேண்டும். சம்சார வித்து நசிந்தால் அகங்கார மமகாரங்கள் விலகும். அகங்கார மமகாரங்கள் விலகினால் தேக அபிமானம் நீங்கும். இப்படி வேணா சொல்லலாம், திருக்கோஷ்டியூர் ஆண் பிள்ளை ரகசியம் அப்படி சொல்லிடலாம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் மாதிரி திருக்கோஷ்டியூர் ஆண் பிள்ளை ரகசியம். இது என்னன்னா ரொம்ப ஈஸி, கடைசி ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் அடுத்ததனுடைய முதல் ரெண்டு வார்த்தை. பார்த்தோன்னா ஒவ்வொன்றிலும் மூணு மூணு வார்த்தை மட்டும்தான், எக்ஸெட்ரா தான், அவ்வளவுதான். மோட்சத்தில் இச்சை உடையவனுக்கு சம்சார வித்து நசிக்க வேண்டும். சம்சார வித்து நசித்தால் அகங்கார மமகாரங்கள் விலகும். அகங்கார மமகாரங்கள் விலகினால் தேக அபிமானம் நீங்கும். முதல்ல நசிக்கணும்ன்றார், அப்புறம் விலகும்ன்றார், அப்புறம் நீங்கும்ன்றார். நாலாவது தடவை ராமானுஜர் போறாரா, அப்ப சொல்றார், தேக அபிமானம் நீங்கினால் ஆத்ம ஞானம் பிறக்கும். தேக அபிமானம் இருக்கிற வரைக்கும் நம்ம இதையே பேசா வச்சுன்னு பார்க்கும்பொழுது எல்லாமே அஞ்ஞானம் ஆயிடுறது. இப்ப தேக அபிமானம் இருந்தா பசி, பசிக்கு சாகாரம், அந்த ஆகாரத்தோட என்ன ஆகிறது, ருச்சி வேண்டி இருக்கு. எந்த ஆகாரம் எத்தனை மணிக்கு சாப்பிடணும்னு இருக்கு, இது சூடா வேணும்னு இருக்கு, இது இப்படி பரிமாறணும் இருக்கு. அப்ப லைனா ஒண்ணுல இது எப்படின்னா, ஞானம் அஜ்ஞானம் ரெண்டுமே ஆலமரம் மாதிரி, ஒரு முறை முளைச்சதுன்னா அப்படியே களைவிட்டு 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 அடுத்து 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 போயிட்டே இருக்கும். இந்த சல்லி வேர்னு சொல்லுவோம், அப்படியே படர்ந்து போகும். அந்த மாதிரி ஞானமும் இந்த தேக அபிமானம் நீங்கினால் அழகா ஆத்ம ஞானம் பிறக்கும். தேக அபிமானம் நீங்க எடுத்துனா நான் ஆத்மா, இது வரணும் இல்லையா. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு மதுரகவியாழ்வார் கேட்கிறார். இவ்வளோ பெரிய கேள்வி கேட்கிறார். நம்மாழ்வார் சொல்லிட்டார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். அப்ப இந்த ஆத்மா ரமண மகிழ்ச்சி இல்ல, நான் ஆத்மா அவ்வளவுதான். ரமணான்றது சரீரத்துக்கான பெயர், நான் ஆத்மா இவ்வளவுதான். அதனாலதான் ரமண மகிழ்ச்சி கிட்ட காகம், குயில், மயில், லக்ஷ்மின்ற பசு, நாய் எல்லாம் தேமேன்னு கடக்கர். ஏன்னா ஆத்மாவோட பேசுறார் ரமண மகிழ்ச்சி. வாய திறந்து பேசவே இல்லை. நல்லா பாருங்க, நம்ம வாய திறந்து பேசும்போதெல்லாம் பிரச்சனை தான் ஆகுறது. நம்ம ஆத்மான அவாக்கிட்ட ஆத்மாவோட ஆத்மா பேசும்போது எங்கேயாவது சண்டை வரப்போறதா, சத்தியமா கிடையாது. அதனால அழகா திருக்கோஷி நம்பி சொல்லிட்டார், தேக அபிமானம் நீங்கினால் ஆத்ம ஞானம் பிறக்கும். இந்த வாக்கியங்களை வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இதை ஜபிச்சுன்னு வர வரவே நிச்சயமா நல்ல வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். மோட்சத்தில் இச்சை உடையவனுக்கு சம்சார வித்து நசிக்க வேண்டும். சம்சார வித்து நசித்தால் அகங்கார மமகாரங்கள் விலகும். அகங்கார மமகாரங்கள் நீங்கினால் விலகினால் தேக அபிமானம் நீங்கும். தேக அபிமானம் நீங்கினால் ஆத்ம ஞானம் பிறக்கும். ஆச்சா, அடுத்த அஞ்சாவது தடவை போறார். போகும்போது அவர் சொல்றார், ஆத்ம ஞானம் பிறந்தால் ஐஸ்வர்ய போகங்களில் வெறுப்பு உண்டாகும். இந்த ஆத்ம ஞானம் வந்துடுத்துனா தங்கம், இது வைரம், இது பட்டாடை, இது சூப்பர் வீடு, இவ அவ்வளவு அழகா இருக்கா அப்பா அப்படின்னு இந்த ஐஸ்வர்ய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, போகம்னு சொல்லுவோம். அழகா ஒரு ஏசி, ஏசி அனுபவிக்கிறது குற்றம் இல்லை, ஏசிலையும் இருக்கணும், வெயில போறாமா வெயிலையும் அனுபவிக்கணும், குளிர்ல கம்பளிய போத்திக்கணும். அதுக்காக எனக்கு குளிர்ல கம்பளி ரொம்ப பிடிக்கும், வெயில கட்டி பிடிச்சிருந்தோம்னா அரிக்கு. அப்ப எந்தெந்த காலத்துல எது எது உண்டோ அதை அனுபவிக்கணும், ஆனா அதுக்கு நாம அடிமையாகப்படாது. இப்ப காஃபி நமக்கு அடிமையா, நமக்கு காஃபி அடிமையான்னு பார்த்தா பல பேருக்கு காஃபிக்கு தான் அவ அடிமையா இருக்கா, காஃபி அவளுக்கு அடிமையாவே இல்லை. மொபைல் போனே எடுத்துக்கோமே, மொபைல் போனை நாம வச்சுக்கணுமா மொபைல் போன் நம்மள வச்சுக்கணுமான் இருக்கு. இன்னைக்கு பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தா மொபைல் போன் தான் நம்மள வச்சுட்டு இருக்கு. நம்ம நம்மளவா தீர்மானிக்கணும். அந்த ஐஸ்வரிய போகங்கள்ல வெறுப்பு வந்துருமா, ஆத்ம ஞானம் பிறந்தால் ஐஸ்வரிய போகங்களில் வெறுப்பு உண்டாகும். ஜடபரதர் இருந்தாரோன்னு எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவார், அவரை எப்படி நடத்தினாலும் கவலைப்பட மாட்டார், கொண்டாடினாலும் ஒண்ணுதான் கேவலப்படுத்தினாலும் ஒண்ணுதான். அப்ப ஐஸ்வரிய போகங்களில் வெறுப்பு உண்டாகும். ஆத்ம ஞானம் இல்லாததுனால தானே இந்த போகத்துல ஆசை, அதுக்கான முயற்சி, அதுக்கான பிரயத்தனம், அதுக்காகவே வருத்தம் கோபம், இதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறவாள்லாம் இருக்கா இல்லையா. அப்ப ஆத்ம ஞானம் இல்லாததானே, அதான் ரொம்ப அழகா திருக்கோஷ்டி நம்பி சொல்லிட்டார், ஆத்ம ஞானம் பிறந்தால் ஐஸ்வரிய போகங்களில் வெறுப்பு உண்டாகும். ஆறாவது தடவை போற ராமானுஜர் அப்ப அழகா சொல்றார், ஐஸ்வரிய போகங்களில் வெறுப்பு உண்டானால் எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறக்கும். என்ன வார்த்தை பாருங்க, ஆறாவது சிப்பலதான் சொல்ற, ஐஸ்வரிய போகங்கள்ல வெறுப்பு உண்டானால் இதெல்லாம் ஒண்ணா இத்தனையும் படைச்ச எம்பெருமான் தானே வசத்தின்னு அவனிடத்துல பிரேமம் பிறக்கும். சாதாரணமா கோபிகளுக்கு பிரேமே அப்படின்னு இப்ப புரியறதா, கோபி பிரேமைக்கு என்னடா அர்த்தம்னா, இந்த முதல் அஞ்சு அவ கிட்ட இல்ல, தானாகவே கிருஷ்ண பிரேமை வசத்தின்னு அவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினான்னா அப்ப கோபிகளுடைய நிலைமை இவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க. அதனால ஐஸ்வரிய போகங்களில் வெறுப்பு உண்டானால் எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறக்கும். ராமானுஜர் அதனாலதானே மனைவியை விடுற, அப்பா எனக்கு பகவான் தான் முக்கியம்பா அப்படின்னு இந்த போகங்கள் எல்லாத்தையும் வெறுப்பு வந்துடுத்து, தானா எம்பெருமானத்துல பிரேம வந்துடுத்து எல்லாத்தையும் விட்டார், சன்னியாசம் வாங்கிட்டார், அதானே உத்தமம். அதனால ஐஸ்வரிய போகங்களில் வெறுப்பு உண்டானால் எம்பெருமானிடத்தில் பிரேமம் உண்டாகும். ஏழாவது தடவை ராமானுஜர் போற, போகும்பொழுது அழகா திருக்கோஷ்டி ஒரு நம்பி சொல்றார், எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறந்தால் விஷயாந்தரங்களில் ருச்சி நீங்கும். எம்பெருமானிடத்துல நன்னா பிரேமம் வந்துடுத்துனா இந்த விஷயத்தை எப்படி அனுபவிக்கணும், அந்த விஷயத்தை அப்படி அனுபவிக்கணும், இது இந்த மாதிரி அனுபவிச்சா நன்னா இருக்கும்னு இதுல ஒரு ருச்சி இருக்கு இல்லையா. ஒவ்வொன்றத்தையும் நமக்கு ஒரு ருச்சி இருக்கு இல்லையா. இந்த அந்த வயசுல பொம்மையில ஒரு ருச்சி, அதே பொம்மை வச்சு விளையாடுற வயசுல துருவன் ஹரிய வச்சுட்டு விளையாடினான், ஹரிநாமத்தோட விளையாடினான். அஞ்சு வயசுல அப்பா அம்மா கொஞ்சி ஆனந்தமா அனுபவிச்சு அவளுடைய விஷயங்கள்ல மயங்கி மழலையில பேசி அவளை மகிழ்விக்க வேண்டிய வயசுல பிரகல்லாதன் தன் கூட இருந்த பசங்களுக்கு நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி கொடுத்துட்டான். சரியா, அப்ப எம்பெருமானிடத்திலே அவ்வளவு அழகான பிரேமம் வந்துடுச்சுனா பிறந்தால் விஷயாந்தரங்களில் ருச்சி நீங்கும். அதனாலதான் துருவன் ஸ்ரீஹரிய பார்த்துட்டான், பெருமாள் அவனுக்கு அவ்வளவு வரம் கொடுக்கிறார், 36 வருஷம் நன்னா இருப்பேன்னு சொல்லிட்டார், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு துருவ நட்சத்திரம் ஏற்பாடு பண்றேன்றார், அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம் உண்டுன்றார். இத்தனையும் கொடுத்துட்டு சுவாமி மறைஞ்ச பிறகு துருவன் வர்த்தமா, ஐயோ வீணா போனேனே, சுவாமி கிட்ட மோட்சம் வாங்கிட்டு இப்பயே கிளம்பாம 36,000 வருஷம் இங்க இருக்கிறதுக்கு ஒத்துட்டேனே சி அப்படின்ற. 5 வயசு பிள்ளைக்கு என்ன வைராக்கியம், 5 வயசு குழந்தைக்கு ஒரு டாய் கிடைச்சாலே குதி குதி குதிச்சு, என்னோட டாய் இருக்கும்னா 5 வயசுல 36,000 வருஷம் வாழறதுக்கான கேரண்டி எல்லாம் கொடுத்துட்டார் சுவாமி, அவனுக்கு ஒரு பாக்கி கிடையாது. இத்தனையும் வந்து ஐயையோ காரி துப்பிட்டு ஐயோ சுவாமியோட போகாம வீணா போனேனேன்னா இதுதான், எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறந்தால் விஷயாந்தரங்களில் ருச்சி நீங்கும். எத்தனையோ பேர் பார்க்கலாம், இப்ப நம்ம திருமங்கை ஆழ்வார்லாம் அப்படி இளையறார் கடந்து, ஆனா நாராயண ருச்சி வந்தோடனே எல்லாம் தள்ளிட்டு நாராயணா நாராயணா நாராயணன் ஓடின் இருக்காரு இல்லையா. கிருஷ்ண கர்ணாமிரதம் எழுதின லீலா சுகர் அவ்வளவு தூரம் சிந்தாமணின்ற வேசியே கதின்னு ஓடின் இருக்கார், ஆனா கிருஷ்ண பிரேம வந்தவுடனே தன் கண்ண தானே குத்திக்கிறார். பிருந்தாவனத்துல போய் புலம்பு புலம்புன்னு புலம்புறார். புரந்தரதாசர் பணம் 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 கடந்து அலையிறார். பாண்டரங்க கிருபத்தின ஒரு நாள் அத்தனையும் விட்டுட்டு பண்டிரியபுரத்து கிளம்புறாரோன்னு அதுதான் ரொம்ப அழகா சொல்ல. எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறந்தால் விஷயாந்தரங்களில் ருச்சி நீங்கும். அடுத்து ஒன்பதாவது எட்டாவது தடவை போறார் சொல்றார், விஷயாந்திரங்களில் ருச்சி நீங்கினால் பாரதந்திரிய ஞானம் உண்டாகும். விஷயாந்திர ருச்சினா பாரதந்திரியம், ரெண்டு ரெண்டு சுவாதந்திரியம் பாரதந்திரியம்னு சொல்வார். சுவாதந்திரியம்னா சுதந்திரம், நான் எனக்குரியவன் அப்படின்னு நினைக்கிறது. பாரதந்திரியம் அப்படின்னா நான் பரமாத்மாவுக்கு உரியவன், நான் பரமாத்மாவுடைய சொத்து, நான் பரமாத்மாவுடைய தனம், என்னுடைய சரீரம், என் மனசு, என் இந்திரியங்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சரீரத்தினுடைய நிலைமை, நான் அடைய வேண்டிய மோட்ச காலம் எல்லாம் எம்பெருமான் இஷ்டம், என் இஷ்டம் இல்லை. அதாவது உன்னிஷ்டம் என் இஷ்டம் அப்படின்னு ஒரு தீர்மானிக்கிறது தான் அந்த பாரதந்திரியம்னு விசேஷம். அதத்தான் ஆச்சரியமா ஜோரா திருக்கோஷ்டி ஒரு நம்பி சொல்றார், விஷயாந்திரங்களில் ருச்சி நீங்கினால் பாரதந்திரிய ஞானம் உண்டாகும். மற்ற ருச்சி போயிடுத்துன்னா நான் பகவானுக்குரியவன் என்ன வந்துடும் இல்லையா, அப்ப பாரதந்திரிய ஞானம் உண்டாகும் அப்படின்னு. ஒன்பதாவது தடவை ராமானுஜர் போறார். ஒவ்வொரு தடவையும் ராமானுஜர் இந்த வாக்கியத்தை அப்படி ஆலோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி இதனுடைய மகிமை ஒன்று தெரியறதா, ஏன் ராமானுஜர் 18 தடவை நடந்தார்னு. அப்ப திருக்கோஷி நம்பி ஒவ்வொரு வாக்கியத்துக்கு எவ்வளவு அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கறா தெரியறதா, ஒவ்வொரு வாக்கியமும் எவ்வளவு மகத்துவமா இருக்கு பார்த்தேளா. ஒன்பதாவது தடவை போகும்போது சொல்றார், பாரதந்திரிய ஞானம் உண்டானால் அர்த்த காம ராக துவேஷங்கள் நீங்கும். நான் பகவானுக்குரியவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா ஒவ்வொன்றுத்து மேல ஒரு ஆசை இருக்கு இல்லையா, இதை அடையணும்னு ஒரு காமம் இருக்கு இல்லையா, அதை அடையறதுக்கான ஒரு தேடுதல் இருக்கு இல்லையா, அதை அடைய முடியலன்னா ஒரு துவேஷம் வருது இல்லையா, அதை கொடுக்காதவா மேல ஒரு விருப்பு வருது இல்லையா, இதெல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுறதாம். பாரதந்திரிய ஞானம் உண்டானால் அர்த்த காம ராக துவேஷங்கள் நீங்கும். இதெல்லாம் ஒரு பகவத்குணம். பக்தியில இருக்கிறவாளுக்கு என்னென்ன குணங்கள் வரணும்னா இதெல்லாம் தான் வரணும். அதனாலதானே ஏகநாதெல்லாம் எத்தனையோ பேர் காரி துப்பினா கூட அவருக்கு கோபமோ துவேஷமோ எதுவுமே வரல. சரி, இதுவும் பகவத் லீலை, எல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும். இதுதான் அத்தனை அழகா பாரதந்திரிய ஞானம் வந்துடுத்து அப்படின்னாலே அர்த்த காம ராக துவேஷங்கள் நீங்கும். இதை அடைஞ்சுட்டோன்னு குதிக்கவும் மாட்டோம், இதை அடைய முடியலையேன்னு துக்கப்படவும் மாட்டோம், வர்றது அப்படியே ஏத்துப்போம். இதுதான் பகவானுடைய சொத்து. அவன் என்ன எங்க எப்படி வச்சிருக்கானோ அது அவன் இஷ்டம். சொத்துக்குரியவன் சொத்தை அவன் இஷ்டப்படி வச்சிருக்கான். என்ன அழகான வாக்கியங்கள் பார்த்தேளா, ஒன்பது வாக்கியங்கள். திரும்பி முதல்ல சொல்றேன், அழகா சொல்றார், மோக்ஷத்தில் இச்சை உடையவனுக்கு சம்சார வித்து நசிக்க வேண்டும். இரண்டாவது சொல்றார், சம்சார வித்து நசித்தால் அகங்கார மமகாரங்கள் விலகும். மூணாவது சொல்றார், அகங்கார மமகாரங்கள் விலகினால் தேக அபிமானம் நீங்கும். நாலாவது சொல்றார், தேக அபிமானம் நீங்கினால் ஆத்ம ஞானம் பிறக்கும். அடுத்து சொல்றார், ஆத்ம ஞானம் பிறந்தால் ஐஸ்வர்ய போகங்களில் வெறுப்பு உண்டாகும். ஆறாவது சொல்றார், ஐஸ்வர்ய போகங்களில் வெறுப்பு உண்டானால் எம்பெருமானிடம் பிரேமம் பிறக்கும். ஏழாவது சொல்றார், எம்பெருமானிடத்தில் பிரேமம் பிறந்தால் விஷயாந்திரங்களில் ருச்சி நீங்கும். அடுத்து சொல்றார், எட்டாவது சொல்றார், விஷயாந்திரங்களில் ருச்சி நீங்கினால் பாரதந்திரிய ஞானம் உண்டாகும். அடுத்து சொல்றார், பாரதந்திரிய ஞானம் உண்டானால் அர்த்த காம ராக துவேஷங்கள் நீங்கும். 18 வாக்கியம். நான் 18 நான் இன்னைக்கே சொன்னா எவ்வளவு தூரம் உங்களுக்கு புரியும்? இந்த 9 நன்னா புரிஞ்சுக்கோங்க, இதை திரும்பி திரும்பி கேளுங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, இது நான் சொல்லிட்டு இருந்த இந்த 18 வா அவர் சொன்னார் அந்த வாக்கியங்களை இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றேன்னு நான் சொல்லிட்டேன். சரியா ராமானுஜா, இது நாளைக்கே சொன்னா நன்னா இருக்குமே, இந்த வாக்கியங்கள் என்கிட்ட இல்லை, இது எந்த புஸ்தகத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரியா, எனக்கு நான் படிச்சிருக்கேன் முன்னாடி, எங்க படிச்சேன் அப்படின்னா திருக்கோஷ்டி ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது அடியேன் இதை வாசிச்சிருக்கேன். அந்த போட்டோ கூட எடுத்தான், அது எங்கன்னு தெரியல, அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அடியேன் படிச்சிருக்கேன் பகவத் சங்கல்பம். சரியா, நான் மறந்தது பகவத் சங்கல்பம் சொல்ல, கொடுத்தது பகவத் சங்கல்பம். அப்ப நினைச்சிருந்தேன் ராமானுஜா கிருப பண்ணுங்கோ, உங்களுக்கு திருக்கோஷி அம்பர் சொன்ன 18 வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லணும் நான் பிரார்த்திச்சிருந்தேன். நேத்தி அழகா ஒரு பக்தை, அவ குடும்பத்தோட அவ திருக்கோஷ்டியூர் போனா. அப்ப நான் கரெக்டா அவளுக்கு போன் பண்ணும் பொழுது அவ கரெக்டா திருக்கோஷ்டியூர் கோவில் வாசல்ல நின்றுட்டு இருந்தா. நேற்று ராமானுஜன் முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் அவளுக்கு உடனே போன் பண்ணேன், குருஜி கோவில் வாசல்ல நிக்கிறேன் அவ போறான்னு எனக்கு தெரியும். அப்ப நான் சொன்னேன், அம்மா அங்க திருக்கோஷ்டி நம்பி ராமானுஜன் சொன்ன 18 வாக்கியங்கள் கல்வெட்டு வச்சிருப்பா, மறக்காம போட்டோ எடுத்து அனுப்பிடுமா அப்படின்னு. அழகா அந்த பக்தை போட்டோ எடுத்து அனுப்பினான். அந்த போட்டோ நான் உங்களுக்கும் அனுப்புறேன். சரியா, இதுதான் ராமானுஜர் சத்தியம்ன்றதுக்கு. அவ முன்னாடி கூட திருக்கோஷியர் போயிருக்கலாம், அடுத்த நாள் கூட போயிருக்கலாம், இல்லாட்டி இந்த சம்பவம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கலாம், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கூட நான் சொல்லியிருக்கலாம். ஆனா நேத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு ராமானுஜா அப்படின்னு ஒப்பட சுட்டேன். கரெக்டா அவளும் திருக்கோஷியர் போனா, நான் போன் பண்ணும்போது கரெக்டா திருக்கோஷியர் கோவில் வாசல் நின்றுந்தா. ஒருவேளை அவ உள்ள போயிட்டு வெளில வந்திருந்தா கூட மிஸ் ஆயிருக்கும் எனக்கு. ஆனா பாருங்க, ராமானுஜர் நம்ம எல்லாருக்கும் கிருப பண்றதுக்காகவே திருக்கோஷ்டி நம்பி சொன்ன அந்த வாக்கியங்கள் நமக்கு கிடைச்சது. அப்ப ராமானுஜர் சத்தியம் நம்முடைய பிரார்த்தனைய கேட்கிறார், திருக்கோஷ்டி நம்பிகளுடைய மகிமை அவ்வளவு வசத்தி அப்படின்னு தெரிகிறது இல்லையா. அப்ப அதில் இன்னைக்கு 9 வாக்கியங்கள் சொல்லியிருக்க. மீதி திருக்கோஷ்டியூர் ஆண் பிள்ளை ரகசியம் நாளைக்கு கட்டாயமா சொல்றேன். இன்னைக்கு அந்த 9 வாக்கியம் போட்டோ தான் போடுவேன், மீதி 9 வாக்கியம் போட்டோ நாளைக்கு போடுறேன். எனக்கு 18 அனுப்பியிருக்கேன், ஆனா இன்னைக்கு 9 தான் போடுவேன். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளவு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், எவ்வளவு சுலபமா நமக்கு புரியும்படியா திருக்கோஷி அப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. இது அந்த இடத்துல கல்வெட்டா அழகா அகில பாரத ஸ்ரீ வைஷ்ணவ மகாசபா மதுரா, மதுரையில் இருக்கவாதான் 1996 போட்டிருக்காத அந்த பாக்யம் அந்த கல்வெட்டா இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு அது கிடைச்சது. அதை பண்ணவாளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு மங்களா சாசனம். அதை போட்டோவா எடுத்து அனுப்புறதுக்கு அனுகிரகம் பண்ண ராமானுஜர் திருக்கோஷி நம்பிக்கு தலையல்லால் கைமாறில்லை. அதை போட்டோவா எடுத்து அனுப்பின பக்தைக்கும் அவ குடும்பத்தாருக்கும் அவ வம்சத்தாருக்கும் நிச்சயமா ராமானுஜ கிருபை பூரணமா உண்டு. நம்ம அத்தனை பேருக்குமே பகவத் ராமானுஜர் கூட இருக்கான்றதெல்லாம் பிரத்யக்ஷம். நிச்சயமாவே ஒவ்வொரு நாளுமே பல பேர் சொல்றோம், ராமானுஜர் கூடவே போறாம சத்தியம், நம்ம ராமானுஜர் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ராமானுஜர் நமக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கிறார். இதுதான் காரி கருணை ராமானுஜனுடைய பலம். அப்ப இவ்வளவு வாக்கியங்கள் கேட்கறது 18 இல்ல, எத்தனை தடவை நடக்கலாம் இல்லையா. இப்ப கொஞ்சம் திருக்கோஷி நம்பி இடத்துல ஒரு சமாதானம் வந்தது அவங்களுக்கு, அந்த ராமானுஜர் நமக்கு கிருப பண்ணுவார், திருக்கோஷி நம்பி கிருப பண்ணுவார். அது இன்னொரு சந்தோஷம், அவ திருக்கோஷி நம்பியுடைய திருமாளிகை போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார். ரொம்ப நாள் வருத்தம், நான் போகும்போதெல்லாம் திருக்கோஷி நம்பியுடைய திருமாளிகை பொழிவில்லாம இருக்க திருமாளிகையாச்சு நினைச்சிருந்தேன். நேற்று அவ போட்டோ எடுத்து அனுப்பின பிறகு பார்த்தா அது அழகா திருமன் சங்க சக்கரம் எல்லாம் வச்சு நன்னா பெயிண்ட் அடிச்சு ராமானுஜ திருக்கோஷி நம்பி மூர்த்தி எல்லாம் அவ வீட்டு மேல வச்சு நிஜமாவே கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிஞ்சது. நமக்காகவே ராமானுஜர் அவள் அங்க கூட்டிட்டு போயிருக்கா. அந்த திருக்கோஷி நம்பியுடைய திருமாளிகை போட்டோ நான் இன்னைக்கு அனுப்புறேன் பாருங்க. அகோபாக்யம் அகோபாக்யம், ராமானுஜர் நம்மளோட தான் இருக்கார். ஜெய் போலோ திருக்கோஷ்டியோர் நம்பிக்கை ஜெய், ஜெய் போலோ யதிராஜ சுவாமி ராமானுஜருக்கு ஜெய். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.